இதே போன்று மூன்று தடவையோ அல்லது இரண்டு தடவையோ சொலாத்தி அகதிக்கும் ஹத்தா யுஸ்பிலு ருகூ. உங்களிலே ஒருவருடைய தொழுகை தொழுகையாக ஆகாது எதுவரை என்றால் அவர் பரிபூர்ணமாக வதுவை செய்கிறவரை. என்னதான் குட்டிகரணம் போட்டாலும் ஆரம்பத்தில் என்ன வது சரியா இருக்கணும், வேகமா வாங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி பைப் வெட்டி கால் கீக்கி வரதல்ல. அந்த கரண்டை கால் வரை கழுக வேண்டும் என்றால் அதை எப்படி முழுமையாக கழுக வேண்டுமோ அந்த அளவு தான் முழுமையா கழுவிட்டு வர்றது. இரண்டாவது என்ன பண்ணுனா, தொழுவு நடந்துட்டு இருக்குங்கும் போது அடிச்சு ஓடி போய் சேர்ந்துக்கிறதல்ல, அதுக்கு பேரு வந்து தொழுகையில போய் சேர்ந்துக்கிட்ட நாங்கள்ங்கிறது கணக்கு அல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ் சொல்லும் போது சொன்னேன், ஒரு தடவை தொழுகை நடந்து கொண்டு இருந்தது, அப்ப அது போய் ஓடி போய் தொழுகையில சேர்றது நல்லது இல்லைன்னு சொன்ன உடனே போய் சகாபி என்ன பண்ணாமா அப்படின்னு சொல்லுவாங்க, நான் தப்பு செஞ்சிருவோம். உடனே பின்னாடி வந்த அந்த சகாபி உரம் எல்லாம் அவுத்தாளாகும்னு நினைக்கிறேன், அவங்க உடனே கேட்டாங்க என்னப்பா உடம்பு சரியாக அப்படின்னா, ஓடி போய் தொழுகையில போய் சேர்றது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓடி போய் தான் தொழுகையில சேரக்கூடாது, நடந்து போகலாம், அதுக்கு நான் அப்படி பம்பிக்கு நடக்க இல்ல அல்லது வேகமா ஓடி போய் சேர்றதும் அல்ல. நடுநிலைமையா நம்ம எப்போது நடந்து வர்ற மாதிரி வந்து நமக்கு எந்த ரகாயத்து கிடைக்குதோ அந்த ரகாயத்துல சேர்ந்துக்கிறது, அதுதான் முறை. அப்ப அந்த இடத்தில் தொழுகை பரிபூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால் ஒரு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். கைகள் வரை முழுமையாக கழுவுவது, மேல வரை கால்களை கழுவுவது, தாடி நடை வரை இந்த சைடு காது இந்த சோனைகள் நெற்றிகள் வரை முழுமையான கழுவுவது. தாடி இருந்துச்சுன்னா போதிகளும் உள்ள தண்ணி போனோம் அவருடைய தோழிலே அது பட்டு நிற்க வேண்டும், அவர்னா தொழுகை தொழுகையாக ஆகும். இப்ப இந்த ஷரத்து, அப்ப ஒருவருடைய தொழுகை தொழுகையாக ஆகாது எதுவரை என்று சொன்னால் அவர் பரிபூர்ணமாக உதவி செய்கிறவரை அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு திரும்ப சொன்னாங்க, அல்லாஹ் எப்படி திருக்குறானிலே சொல்லி இருக்கிறான், அது இது பரவான விஷயங்கள், எது அவசியமாக உதவுக்கு தேவையோ அதை மட்டும் சொல்லுகிறார்கள். என்ன, அவர் முகத்தை மேலிருந்து கீழ் காது சோனையில் இருந்து காது வரை கழுக வேண்டும், அவர் இரண்டு கைகளையும் குட்டிக்காய் முழங்கை வரை கழுக வேண்டும், அவர் தன்னுடைய தலைக்கு மசகு செய்ய வேண்டும், தன்னுடைய கால்களை கரண்டை கால் வரை கழுவிக்கொள்ள வேண்டும். இது திருக்குறான் சொல்லப்பட்ட விதத்தில் அல்லாஹு அவர் தக்பீர் சொல்லுவார், அல்லாஹ் தொழுகை சொல்லி தராங்க. நம்மள்ட்ட சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம், எப்படி தொழ வேண்டும் என்று நம்ம இஷ்டத்துக்கு தொழுகிட்டது அல்ல, ஒருத்தரை கூப்பிட்டு நீ தொழலப்பா போய் தொழுதுட்டுவா தொழுதுட்டுவா தொழுதுட்டுவான்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு சொல்லி கொடுக்கிறார்கள் எப்படி தொழ வேண்டும். சும்மா அதற்கு பின் அவர் வந்து அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தன்னுடைய தொழுகையை ஆரம்பிக்கட்டும், அல்லாஹுடைய பெயரை சொல்லி அவர் ஆரம்பிக்கட்டும். அதற்கு பின் அல்லாஹின் மீது புகழாரம் புகழ் வார்த்தைகளை சொல்லுவார். சும்மா எத்தராக உம்முல் குர்ஆன், அதற்கு பிறகு உம்முல் குர்ஆன் என்று சொல்லுகிற சூரத்துல் ஃபாத்திஹாவை அவர் ஓத வேண்டும். ஒமா இன்னும் அவருக்கு எந்த ஒரு சூறாவை தெரியுமோ, அவருக்கு எது முடியுமோ இலகுவாக இருக்குமோ அந்த அந்த சூறாவையும் அதற்கு பின் சேர்த்து ஓதுவார். சும்மையும் கம்பீர், அதற்கு பின் அப்பா அக்பர் என்று சொல்லுவார். ருக்கு ஃபயல்கா, ருக்கு உக்கு போகிறார். ஃபயலம் கஃபைஹி அலா ருக்குபத்தைஹி, அவர் தன்னுடைய இடுப்பை மடித்து தன்னுடைய முழங்காலின் மீது தன்னுடைய அந்த விரல்களை விரித்து வைப்பார். எப்படி இருப்பார் ஹதீஸ், இது என்னடா தொழுகை பத்தி, நாம் என்ன செய்கிறோம் என்பதற்கு எங்கிருந்து ஆதாரம் வருகிறது, இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு போல யாரும் கூப்பிட்டு ஒரு சகாபிக்கு நடத்தப்பட்ட பாடம் இது, உலக முஸ்லீம்களுக்கெல்லாம் நடத்தப்படுகிற பாடம். இப்ப இளவும் கப்பைக்கு அலா ருக்குபத்திக்கு தன்னுடைய முகம் முட்டிக்காலின் மீது உலங்காலின் மீது தன்னுடைய கையை வைப்பார். அத்தா தத்து மகிந்த மகாசீகு அதுவும் எந்த அளவுக்கு அப்படி நிற்பார் அப்படின்னு சொன்னா, அவருடைய நரம்புகள் அவருடைய எலும்புகள் எல்லாம் நிம்மதி பெறுகிறவர். சும்மா இப்படி இருக்கு கோழி குத்துறதல்ல தொழுக, அப்ப என்ன செய்யணும், அவருடைய எலும்புகள் அவருடைய நரம்புகள் எல்லாம் நிம்மதி பெறுகிறவரை அவர் அப்படி நிற்பார். சும்மைய கூடு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அதற்கு பின் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லுவார். நிற்பார் நிலையில நிற்பார். அத்தா எப்படி வசூல் போகும், அவர் தன்னுடைய இடுப்பை நேராக நிறுத்துகிறவரை முடிஞ்சு போச்சு. அவருடைய ஒவ்வொரு பகுதியும் அதற்கு தகுதியான் அதான இடத்துல சேர்றவரை. எப்படி சொல்லுகிறார்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ராவி சொல்றார், அவருடைய நெத்தியை வைப்பார் என்று சிதம்பரம் சொல்லி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அவருடைய முழுமையான உண்மையான கை அவருடைய கால் பகுதி அவருடைய எல்லா பகுதிகளும் அதை கொண்டு நிம்மதி அடையும் வரை அப்படி ஒரு நிலையில் இருப்பார். அதற்கு பின் எழுந்து உட்காருவார். அலா மகாதிகி அவருடைய அந்த பித்தட்டையில் எந்திரிச்சு உட்காருவார். சுல்பகம் அவருடைய முதுகு தண்டை நேராக வைப்பார். இப்படி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தொழுகையை பற்றி விவரித்தார்கள். அறுபது ரக்காத்தின் ஹத்தா பரக, நான்கு ரக்காயத்தையும் இப்படி தொழுது ஒரு மனிதர் இதை விட்டு எப்படி வருவார் என்று சொல்லி ஒவ்வொரு நிலைமையான அவருக்கு சொல்லி கொண்டு வந்தார்கள். சும்மா பார, கடைசியிலே சொன்னார்கள், முத்தாய்ப்பாய லா தத்திமு சலாத்து
பெரிய
கூட்டம் மாதிரி ஆகிடுவாங்க. அது அதே பழக்கத்துல தொழுகையிலையும் எப்படி வரும் கொடுக்கணும் உள்ள, அதே மாதிரி முடியையோ அல்லது தன்னுடைய ஆடையோ ஒன்னா சேர்த்து இப்படி வச்சு இணைச்சுக்கிட்டு அல்லது ஆடையை வச்சு மூடிக்கிட்டு போறதுக்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை. ஆடை ஆடையை போன்று இருக்க வேண்டும், அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு விட்டுருந்தோம். அப்ப காற்றை தூக்கிக்கும் அல்லது வேற ஏதாவது தேவைகள் அந்த இடத்திலே இருந்தால் பிடித்துக் கொள்ளலாம். அதனால ஒன்னா சூட்டி உள்ள திணிச்சுட்டு போறது அது கூடாது, அது ஆத்மாக்கப்பட்டதல்ல என்பது இந்த ஹதீஸில் இருந்து தொழுகையினுடைய விஷயம் என்ன என்பது விளங்குகிறது. இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, இது ஒரு முக்கியமான அன் முஐகி என்று சொல்லுகிற ஒரு நபித்தோடர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து ரஜுலி நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயம் ஒரு மனிதருடைய விஷயத்திலே சொன்னார்கள். அங்க நடந்துகிட்டு இருக்கு தொழுதுகிட்டு இருக்காரு, யூசப்பி துராப தொழுதுகிட்டு இருக்க நிலையில என்ன செய்யறாருனா முன்னாடி கிடந்த மண்ணெல்லாம் தள்ளி விட்டாரு. பொதுவா எல்லாரும் ஒவ்வொரு தொட்டு பார்த்துருக்கோம், இத நான் தான் சொல்றேன், ஒவ்வொரு தொட்டு பார்த்துருக்கோம். இது அவர் அங்க மண்ணை கழிவுறது மட்டுமல்ல, சூட்கேஸ் எல்லாம் முன்னாடி வச்சு இல்ல பக்கத்துல இருந்து அங்க இருந்து வச்சுட்டு அங்க போறது இப்படிலாம் எத்தனையோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. தொழுகை என்பது சில ஆதாவுகள், தொழுகை என்பது சில ஆதாவுகள், சில வரமுறைகள், சில நிமிர்தல், சில புரிதல்கள், சில இடங்களிலே சில ஓதுவது, இதுக்கு பேர் தான் தொழுவை. அதுல இரண்டாம் தரத்து வேலை எதுவும் உள்ள வந்துடக்கூடாது. ஹதீஸ்களிலே வரும்போது ஒரு தடவை அதை இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதர் தன்னுடைய உடம்பு அழிக்குது அப்படின்னு ஒரு தடவை சுரஞ்சுக்கிறதுக்கு அனுமதி உண்டு. அதே எடுத்துட்டு இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தார்னா மூணு தடவைக்கு மேல போச்சுன்னா அவர் தொழுகையை விட்டு அல்லாத ஒன்றை செய்து அவர் தொழுகையை விட்டு தன்னை வெளியாக்கி கொண்டார்னு அர்த்தம். மூணு தடவைக்கு மேல ஒரே செயல அழிக்குது இல்ல வலிக்குதுங்கிறதுக்காக நெளிகிறதோ புரிகிறதோ சொரிகிறதோ மூணு தடவைக்கு மேல வரட்டு 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 எழுத்துக்கு நின்னார் அப்படின்னா மூன்றாம் தரத்து ஒரு அமலை செய்து தொழுகையை விட்டு வெளியேறி விட்டார் அர்த்தம். இது எதுக்குன்னா அப்படி செய்யக்கூடாது, அரிச்சிச்சு சொரிஞ்சிச்சுன்னா மார்க்கத்துல அன்புக்கும் சொரியறதுக்கும் தடவிக்கிறதுக்கும் அதையே வந்து வெளியிருந்து பார்க்கும்போது இவர் தொழவே இல்லை என்று நினைக்கிற அளவுக்கு என்ன நடக்குது இல்ல, ஒட்டாயிரம் விட்டுருப்பாரு பார்த்தா தக்மீர் கேட்டிருப்பாரு. இதெல்லாம் வந்து ஆதாபுகள், ஒழுக்க முறைகள் என்று சிலது இருக்கிறது. அந்த ஒழுக்கத்தோடு ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும், அந்த பயத்தோடு நிற்க வேண்டும் என்பதற்கு தான் கிடக்கு. அப்ப ஒரு மனிதர் இடங்குகிறார், கல்லை சரி செய்கிறார். அதை நான் சொல்லா வலிவர் செல்லம் அவர்கள் பார்த்து விட்டு அந்த மனிதருடைய விஷயத்திலே சொன்னார்கள், காலன் நீ அப்படி கல்லை சரி செய்வதாக இருந்தாலும் பரவாயில்லை செய்யலாம், ஆனால் ஒரு தடவை ஒரு தடவை தள்ளிட்டா மேட்டர் புரிஞ்சு போச்சு. அதை உட்காந்து திரும்ப நல்லா கூட்டிக்கிட்டு சுத்தம் போட்டு தள்ளுகிறது, இதெல்லாம் அங்க தொழுகைக்குள்ளே உள்ள அமலாக இது ஆகாது. அதனால ஒரு தடவை எதையும் செய்யணும்னா மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது என்று இந்த இடத்திலே நாயகம் சொல்லா வரைவு செல்லம் அவர்கள் தங்கள் ஹதீஸ் மூலமாக சொல்லியிருக்கிறார்கள். அப்ப எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய ஆதாபுடன் தொழுகையினுடைய விஷயத்தில் இருக்கிறது. முக்கியமா இந்த விஷயங்களை எல்லாம் இமாம் குர்த்துபி அவர்கள் தன்னுடைய கிரந்தத்திலே சொல்லி இப்ப தொழுகையை நிலைநிறுத்துபவர்கள் எவ்வாறு நிறுத்த வேண்டும். போன வாரம் நம்ம சொல்லிட்டு ஒரு நீண்ட சப்ஜெக்ட், யுத்தீமூன சலாத ஒரு குடும்ப சக்காத சக்காத்து கொடுப்பவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். அதே மாதிரி ஒப்புவு செய்பவர்களோடு சேர்ந்து ஒப்புவு செய்வார்கள் என்பதற்கு இன்னும் பல்வேறு விஷயங்களை எழுதி இருக்கிறார்கள். நேரத்தினுடைய அருமை எடுத்து இந்த சப்ஜெக்டுக்கு இவ்வளவு போது விளங்குகின்றது. இன்ஷா அல்லாஹ் தொழுகையை பற்றி மீண்டும் நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை பத்தி பேசலாம். அப்படிங்கிறதோட இன்னைக்கு நாம் மேலே படித்தாய் நீங்கள் மக்களை நன்மையை கொண்டு ஏவுகிறீர்கள் ஏவுகிறீர்களா, நீங்கள் மக்களை நன்மையை கொண்டு ஏவுகிறீர்களா, அன்புசக்கும் உங்களுடைய நப்சை உங்களை பற்றி நீங்கள் மறந்து விட்டீர்கள், உங்களை மறந்த நிலையில் நீங்கள் மக்களுக்கு நன்மையை பற்றி ஏவுகிறீர்களா, நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே நன்மையை ஏவி அதை நீங்க செய்யாம இருக்கீங்களா, அப்பலாத்தையும் நீங்கள் விளங்கவில்லையா என்ற ஒரு கேள்விக்கடையோடு இந்த மூன்றாவது ஆயத்து நமக்கு வருகிறது. ஏன் அப்படின்னு சொன்னா மேலிருந்து நாம் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டு வந்தோம் பனு இஸ்ராயல்கள் என்று சொல்லுகிற யாகூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சந்ததியை பற்றி பேசுகிற திருக்குறான் பல்வேறு உங்கள் மீது செஞ்சிருந்த நேமத்தை சொல்லிட்டு அடுத்து பொதுவான ஈமானின் பக்கம் அவர்களுக்கு அழைப்பு கொடுத்து நபி என்றால் யார் என்ற அறிமுகத்தை அவர்களிடத்தில் வைத்து அதற்கு அடுத்தபடியாக நபியுடைய ஏற்புக்கு ஈமானுக்கு பின்னால் ஒரு இந்த சமுதாயத்திற்கு தரமாக தகுதியாக இருக்கிற தொழுகை என்பதை அவர்களுக்கு ஏவி அதுக்கு பின்னாடி மூணாவது ஒரு இடத்துல வந்து அல்லாஹ் தஆலா நிப்பாட்டுறான். நீங்கள் மக்களுக்கு நன்மையை கொண்டு ஏவி உங்களை நீங்கள் மறந்து நீங்கள் வேதத்தை ஓதுகிற நிலையில் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டு இருக்கிறீர்களா? அஃபலா தாக்கிலும், நீங்கள் விளங்கவில்லையா என்ற கேள்வி கிடையாது. இந்த இடத்திலே திருக்குர்ஆன் தொடுக்கிறது. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஆயத்து. இந்த இடத்துல அவர்களை பார்த்து பேசுகிற விஷயத்துல இந்த ஆயத்தை இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஆயத்து. திருக்குறள் எல்லா ஆயத்துமே முக்கியமான ஆயத்து தான். என்ன எப்ப பார்த்தாலும் அதுக்கு இந்த ஆயத்து முக்கியமானது, அந்த ஆயத்து முக்கியமானது, பயங்காட்டுற மாதிரி வார வாரம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப போன ஒரு சில பேர் நண்பர்கள் எல்லாம் இன்னைக்கு வரல, படக் படக்கு நடிக்க போச்சு. அவர் வந்து இதுக்கு அரட்டை இறங்கிறதுக்கு போயிட்டா இருந்தா இல்லா ஓதிக்காரு, அவருக்கு முக்கியமான விஷயம் சொல்லி நம்மள்கிட்ட அவர் கேட்டாருன்னா என்ன போய் சொல்ல போறோம்? நிறைய பேருக்கு பயிர் கூட நல்லா பேசினாருங்க ஆலிம்சா, பரவாயில்ல என்னங்க பேசினாங்க அதுதான் தெரியல. எங்கப்பா 2030 ஜோக்கு, அதனால அது வல்ல விளங்கிங்க. அல்லாஹ்வுத்தால விளக்கத்தை விளங்க வேண்டும் என்றால் விளக்கத்தை அல்லாஹ்வுத்தால தருவான். அப்ப இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை அவர்களுடைய ஞாபகத்தை திருப்புகிறான். கொள்கையை நிலைநிறுத்துங்கன்னு சொன்னா, ரெண்டாவது என்ன சொன்னா, நீங்க வந்து சக்காத்த கொடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கொழுவோரோடு சேர்த்து அடுத்து அவங்களோட ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் அவர்களை பத்தி பேசும்போது மட்டும் சில சில விஷயங்களை உங்களிடத்துல இருக்கக்கூடிய எதை எதை கலைந்தால் எது எது கிடைக்கும் அதனுடைய அர்த்தம் தான். எதை எதை கலையப்பட்டீங்கன்னா எது எது கிடைக்கும் என்பதற்கு மேலோட்டமாக அந்த சமுதாயத்துக்கு சொல்லுவதை போன்று இந்த சமுதாயத்துக்கு அறிவுரை விளங்குதா? திருக்குர்ஆன் என்பது எப்போதும் எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பார்த்து மட்டும் பேசுவதல்ல, அதே போன்று சார்புடைய எத்தனை சமுதாயங்கள் உலகம் அழியும் வரை காலங்களிலே வருகிறதோ எல்லாத்துக்கும் அந்த சொல்லுதான். யகூதி மாதிரி எவெல்லாம் நடந்துகிட்டு இருக்கான அன்னைக்கு நம்ம சொல்லும் போது சொன்னோம், அதே வழிமுறையை பின்பற்றுபவர்களுக்கு அதே வார்த்தை தான், வித்தியாசமே கிடையாது. மேலே சொன்ன வார்த்தையிலும் இவர்கள் வந்து எதிர்த்திசாதி, அதாவது மெட்டீரியலிசம், அதே போன்று தங்களுடைய வாழ்க்கை இதை கொடுத்து அது கிடைக்கும் அந்த நான் இதை செஞ்சா என்ன தருவான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவர்களுக்கும் இந்த யகூதிகளை பற்றி பார்த்து பேசுகிற வசனம் பொருந்தும். அதுதான் இமாம் அவர்களும் நமக்கு முன்னவர்களும் முஃபஸ்ஸிரீன்களும் சொல்லி தந்திருக்கிற கருத்து. இப்ப அதே அடிப்படையில் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கிறான். என்ன? நீங்கள் மக்களுக்கு ஏவுகிறீர்கள், அதை நீங்கள் செய்வதில்லை, நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கும் நிலையில் அப்படிங்கிறது தான் இன்றைய தினத்தினுடைய இந்த ஆயத்து. இதுல என்ன கிடைக்குது நமக்கு அப்படின்னு கேட்டா, குறிப்பாக அந்த யகூதிகள் இருக்கிறார்களே அவர்கள் மதீனாவில் வந்து தங்கியிருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லும் போது சொன்னோம், வெளிப்பிரதேசங்களில் உள்ளவர்கள் எல்லாம் தௌராத் என்ற வேதத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடையாளங்களை குறிப்பிட்டு இப்படி இப்படி இருப்பார், அவர் இந்த காலத்திலே வருவார், அவருடைய பெயர் இதுவாக இருக்கும், அவர் வாழுகிற பிரதேசம் இப்படி இருக்கும் என்றெல்லாம் சொன்னதனால் அந்த இடத்துக்கு வரணும். நேரம் மதினா எதிரிப் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதிகளை வந்து கூடாரப்பட்டு வசிக்க துவங்கி அங்கே சந்ததிகளை பெருக்கி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதில் ரெண்டு கருத்துக்கு, ஒன்று தங்களுடைய நபியை வரவேற்க வேண்டும் என்று விளங்குதான் நான் பேசுறது. நபியை வரவேற்க வேண்டும் என்பதும் ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம அங்க போய் இருந்து நம்ம குடும்பம் நடத்தி நம்ம குடும்பத்தை பெருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒருவேளை நபி நம்மிடத்தில் இருந்து வரலாம். ஆசை தானே ஒரு மனசுக்கு இருக்கும்ல? சாதாரணமா நம்ம சொல்லும் போதே ஆலிம் சாவா உள்ள இருந்தார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தாலா உங்களுக்கு சொருக்கத்துல 10 பேருக்கு அவரை கொண்டு உள்ள போறதுக்கு இடம் கொடுப்பான். ஆலிம் சாவா இருந்தா அவருக்கு அவரை கொண்டு 10 பேரை ஹாபீஸா இருந்தா 10 பேரை அவர் சொருக்கத்துக்கு எடுத்துட்டு போலாம். பாப்பா உமா தம்பி தங்கச்சி பெரியப்பா சின்னப்பா இவரெல்லாம் எடுத்துட்டு போலாம். அப்ப என் பிள்ளையும் ஆலிம் சாவாய்தானா எப்படி இருக்கு, நானும் சொருக்கத்துக்கு போறதுக்கு நாளைக்கு கடவுள் சீட்டு ஆயிடுவாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வரும் இருக்கிறது இருக்கிறது ரெண்டாவது விஷயம். அப்ப அதே மாதிரி அந்த ஆளுகளுக்கு ஒரு நப்பாசை இருந்துச்சு, என்ன? நபியை வரவேற்க வேண்டும் ஒன்று. ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா, ஏன் சந்ததியில அந்த நபி வந்துட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்குமே, அதனால சந்ததியை அங்க போய் வச்சு பெருக்கோன்னு பெருக்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்த கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லி இருக்கிறது நபி வருவார், அந்த நபி இந்த அடையாளங்களோடு இருப்பார்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இது அவங்களுக்குள்ளேயும் சொல்லிக்கிட்டாங்க, காஃபிர்களுக்கும் சொன்னார்கள். இந்த கருத்தை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கிறவர்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். என்ன காஃபிர்களுக்கு சொன்னாங்க? மக்கத்து குறைசியர்களை பார்த்து சொன்னார்கள், இருங்க இருங்க நல்லா சேட்டவனுங்க, ஒரு நாள் எங்களிடத்துல ஒரு நபியை வருவார், அந்த நபியை வைத்துக் கொண்டு நாங்கள் உங்களோடு போரிடுவோம் பாருங்கள். அந்த நாளும் வரத்தான் போகிறதுன்னு யார் பேசிக்கிட்டு இருந்தா? யகூதியும் நசாராக்களும் அகல கிதாபுகளும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த நேரம் வந்துச்சு, நபி அவர்களும் வந்தார்கள், நபி அவர்களுடைய பிரகடனம் வெளிப்படுத்தப்பட்டது, கூவத்தினுடைய பிரகடனம் வெளிப்படுத்தப்பட்டது. உடனே என்ன டமாரம் வருதுதான், ஏன் மறுத்தான் அப்படின்னு சொன்னா, அந்த நபி அரபியில இருந்து வந்தார், நம்மிடத்திலிருந்து வரவில்லை. அதுதான் உங்களுக்கு நோக்கம். எப்படி நம்மிடத்திலிருந்து வருவார் என்று எதிர்பார்த்தோம், நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த அந்த பதவி, அந்த பட்டம், நமக்கு கிடைக்க வேண்டிய உயர்வுகள் எல்லாம் திடீர்னு அரபி கோத்திரத்துக்கு போயிருச்சு. இதை எப்படி ஒத்துக்க முடியும்? நாங்க ஒத்துக்க முடியாது. அதனால முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக நாங்கள் அங்கீகரிக்க முடியாது. அப்ப இதத்தான் இந்த இடத்துல சொன்ன, இதுவும் ஒரு கருத்து. திருக்குறானுடைய வேத வியாக்கியானிகள் இமாம் இப்னு கதீர் போன்ற மிகப்பெரிய வேத வியாக்கியான எழுதுகிற போது மேலும் எழுதுகிறார்கள், என்ன, அவங்க வந்து அது வரையும் அதன் மீது உண்மை படுத்திக் கொண்டிருந்தார்கள், மக்களை அழைத்துக் கொண்டிருந்தார்கள். நபியின் பக்கம் நல்லதின் பக்கம் நீங்கள் அழைக்கிறீர்கள். ஆனால் அந்த நபி வந்தவுடன் கவாலம் மாறி என்ன சொன்னீங்க, ஒப்பா நானும் அவங்களை ஒதுக்க முடியாதுன்னு தெரியும். அப்ப கேட்கலாம், வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கும் நிலையில் வேதத்தில் அந்த நபியினுடைய அடையாளங்களை பார்த்து 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 பார்த்து, இந்த நபி இந்த நபி இந்த நபி இப்படித்தான் இப்படித்தான் என்னென்ன வேதங்களினுடைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ எல்லாத்தையும் ஒத்து பார்த்து சரி என்று தெரிந்த பின்னாலும் நீங்கள் மறுக்கிறீர்கள் என்று சொன்னால் அப்பாலா தாத்தையும் அறிவில்லையான்னு கேட்கலாம். இப்ப இது இந்த இடத்தில் இது ஒரு கருத்து. இரண்டாவது ஒரு கருத்து இதுல என்ன அப்படின்னு கேட்டா, பிர் என்ற வாசகத்திற்கு முழு நன்மான அர்த்தம். பிர் அப்படிங்கிற வாசகத்திற்கு முழுசா நன்மை, அதுல வந்து அடக்க முடியாது. இந்த நன்மை இந்த நன்மை அப்படின்னு அடக்க முடியாது. அந்த மொத்தமா சேர்த்து உன்னை சொல்றதுக்கு பேர் தான் பிர் என்று சொல்லுவார்கள். அதுல அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் மாத்திரம் வேற அர்த்தத்துக்கு பேரும், குரு என்று சொன்னா போதுமான அர்த்தம்.
இன்னும் ஒரு நல்ல விஷயத்தையும் சேர்த்து செய்தார். என்ன? தூக்கத்தை விட தொழுகை மேலான
சரியானது என்று எங்களை எழுப்புகிற ஒரு வார்த்தையும் சேர்த்து சொன்னார். வளர்த்த நல்ல காரியத்தையும் செய்தார், உண்மையையும் சொன்னீர், நன்மையை ஏவுகிற விஷயத்தையும் சொன்னீர், சதத்த சத்தியத்தை கொண்டு நீங்கள் ஒளிந்து விட்டீர்கள், நான் இதோ எடுத்து வந்து விடுகிறேன் ஒரு மூமின் எழுந்து வந்துடணும். நல்ல செஞ்சிடலாமா இன்ஷால்லா சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல நான் சொல்லா வலைவு செல்லம் இது யாருக்கு இஸ்மாயில் சொல்லிக் கொடுத்தார், சதக்கத்து சொல்லிக் கொடுத்தா நான் சொல்லா வலைவு செல்லம் அவருடைய காலத்தில் இருந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டு வந்த ஒரு வார்த்தை. அப்ப இந்த இடத்துல சதக்த உண்மையை சொன்னீர்கள் வளர்த்த அப்படின்னு சொன்னாங்க, நல்ல ஒரு விஷயத்தை அடைந்து கொள்வதற்கு வழியை காட்டினீர்கள். வரத்தேங்கிற வார்த்தை நிறைய வார்த்தை இருக்கு, நன்மை அடைந்து கொள்றதுக்கு நிறைய வார்த்தை இருக்கு, ஆனால் அந்த இடத்தில் எடுத்து போட்டு வரத்த என்ற வார்த்தையை நான் சொல்லா வரைவு செல்லம் அவர்கள் பிரயோஜனப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு மனுஷனுடைய ஒரு நாளுடைய முழு நிகழ்ச்சியை நிர்ணயிப்பது அவனுடைய சுகுது தொழுகை. பொய்யே உரைக்காத சாதிக்குள்ளவை சத்திய தூதர் நாயன் செல்லா வரைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சுகுடைய நேரம் போன வாரம் சொல்லும் போது கூட சொன்ன ஒருத்தவங்க கூட கேட்டாங்க, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விளக்கம் சொல்லாம விட்டுட்டு போயிட்டேன். வேற ஒரு ஆயத்துக்கு துணை ஆயத்தாக அதை சொன்னதுனால விளக்கம் சொல்லல. இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ர் தொழுகையினுடைய குர்ஆன் வந்து ஆதாரமாக இருக்கிறது. கான மஷ்ஹூதா அப்படின்னா பார்க்கக்கூடிய எதுக்க ஒண்ணு எக்ஸிஸ்டன்ஸ்க்கு சொல்லுவாங்க மஷ்ஹூதா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒருத்தர் டிக்ஷனரியை வச்சு அர்த்தம் பார்த்தாங்கன்னா இப்படித்தான் இருக்கு. என்ன இருக்கு? அத்தாட்சியாக இருக்கும், ஆதாரமாக இருக்கும். யாராவது எடுத்து பார்த்தீங்களா? எனக்கு தெரியல யார் எடுத்து பார்த்தீங்க, என்ன பாருங்க, இன்னைக்கு போய் பாருங்க, தர்ஜுமா இருக்கவும் எடுத்து பாத்துருங்க. அப்ப என்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல அர்த்தம் என்ன அப்படின்னா சுபுஹு தொழுகை நடக்கும். குர்ஆன் அல் ஃபஜ்ரியை கொண்டு குர்ஆன் சுபுஹு தொழுகையில ஓதுற குர்ஆன் அல்ல, என்ன மலக்குமார்களும் பகல் நேரத்து மலக்குமார்களும் கூடுகிற சங்கமிக்கிற ஒரு இடமாக இருக்கும். இரவு நேரத்தினுடைய பொறுப்புதாரியான மலக்குமார்கள் போகிற, பகல் நேரத்தினுடைய மலக்குமார்கள் வருகை வந்து ஆஜர் பட்டியல எத்தனை பேருக்கு சுபு தொழுவாக்கான ஆஜர் போடுற இடம் கான மஷ்ஹூதா குர்ஆன் சொல்லுகிறது. ஹதீஸ் சொல்றது ஹதீஸ் சொல்லுது அப்படின்னு கேட்டா கூட
அதை கொண்டு அழைத்து கொடுக்கிறீர்கள், ஆனால் உங்களை நீங்கள் மறந்து விட்டீர்களே.
அப்படி சொல்லிட்டு அந்த அகல கிதாபுகளை பார்த்து அல்லாஹ் தஆலா ஒரு கேள்வி வைக்கிறார்.
This